கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 16 அத்தியாயம், சீனத்து வணிகர். தொடர்ச்சியை கேட்கலாம். முதியவர் சீனத்து வணிகரை ஒற்று நோக்கி,
தூதுவரா, நீங்கள் சோழ நாட்டு அரசுரைக்கான கடல் மல்லையில் ஏன் இறங்கினீர்கள்
என்று கேட்டார்.
என்னோடு வந்தவர்கள் இங்கே இறங்க விரும்பினர். எங்கள் நாட்டு புதுமரகளும் இங்கு தங்கியது. அந்த காலத்தில் வடிவத்தை பார்த்தீர்களா? மலை மிதந்து வருவது போல் தோன்றும்.
ஓ, அப்படியா? எனக்கு ராஜீவ் விவகாரங்கள் தெரியாது.
அந்த அரசியல் மனத்தை மறந்து பல ஆண்டுகளாகிவிட்டன. நான் இந்த கலைபூமியை தாண்டி வேறு எல்லை விதித்தது இல்லை. ஏன் என்று என்னை கேட்காதீர்கள்? என்னை பாட்டா என்று அழைத்தீர்கள். நான் பாட்டனாக ஆகும் வயதுதான். எனக்கு மகனோ மகளோ பிறந்திருப்பார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக இருப்பார்கள். அப்படி பிறந்து உயிரோடு இருந்திருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இளையவராக இருக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை ஐயா, அவள் உயிரோடு இருப்பாள் என்று. நான் விரும்பி நேசித்து அவளை பிரியும் போது அவள் குழந்தையை தன் கருவில் வளர்த்து வந்தாள். அவளை ஏமாற்றி வந்துவிட்டேன். அந்த துக்கம் தாழாது அவள் இறந்திருப்பாள். அவளோடு அவள் வயிற்று சிசுவும் இறந்திருக்கலாம். இறந்ததால் தானே ஐயா அவள் இங்கு வந்து என்னோடு பேசுகிறாள். முழுமதி நிலவில் மாமல்லபுரத்து பாறையிலே வந்து கால் சலங்கை சலசலக்க ஆடுகின்றாள். அவளை காணாது என்னால் இருக்க முடியாது. அதனால் தான் இங்கிருந்து எங்கும் போவதில்லை. என் வயது வளர வளர இங்குள்ள சிற்பங்களின் அழகும் கொன்றி வருகிறது. இங்குள்ள அடர்ந்த புதர்களில் இப்போது எவரெவரோ சுற்றுகின்றார்கள். வைக்கோல் போர்களிலே மறைக்கப்பட்டு வேலும் வாழும் வருகின்றன. சோழ நாட்டினர் இன்னும் சிறிது காலத்தில் இங்குள்ள மண்டபங்கள் முழுவதையும் போர்க்களங்களால் நிரப்பிவிடுவார்கள். ஏன் அப்படி செய்கின்றார்கள் என்று தெரியாது. இங்குள்ள மண்டபங்கள் பாழ்படும் முன்னர் சிற்பபுரி போர்புரியாக மாறும் முன்னர் ஆண்டவன் என்னை அழைத்துக் கொள்ளக் கூடாதா? என்னை நம்பி எவரும் இல்லை, நானும் எவரையும் நம்பியும் இல்லை. ஆனால் ஒரே ஓர் ஆசை எனக்குண்டு. என்னை நேசித்தவளின் அற்புத நடன தோற்றங்களை அழியாதிருக்க வடித்து வைக்க வேண்டும். என்ன பீடத்தில் அழியாத காதல் மாளிகை ஏற்படுத்தி இவளுக்கு ஒரு அழகிய கோபுரம் அமைக்க வேண்டும். இவை இரண்டையும் நான் எப்படி முடிப்பேன்? இதயத்திலே எப்போதும் எண்ணி எண்ணி உருகுவதை தவிர வேறு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் செய்த மகாபாபத்திற்கு பிரயாசித்தம் என் வாழ்நாளில் செய்து விடுவேனா?
முதியவர் பேச்சு நிறுத்திவிட்டார். சீன வணிகனுக்கும் உடன் நெஞ்சில் இருந்து சொல் பிறக்கவில்லை. அவர் கூறிய போது எழுந்த சிந்தனைகள் அவன் மனத்தை வட்டமிட்டனவோ, சோழ நாடு செல்ல திட்டமிட்டனவோ? எனினும் அந்த முதியவரிடம் பேச்சு கொடுத்து பல பல அறிய விரும்பி,
ஐயா, நீங்கள் செய்த மகாபாபம் என்ன? பாபத்தை உணருபவன் உடனே அதற்கு பிரயாசித்தம் தேடியவனாகிறார். நான் அறியும் வண்ணம் உங்களுடைய கதையை கூறினால் நான் உங்கள் துயரத்தோடு பங்கு கொள்வேன். முடிந்தால் அதை தீர்க்க எனக்கு தெரிந்த யோசனை கூறுவேன். தேவைப்பட்டால் மீண்டும் கடல் கடந்து சென்று உங்களுக்கு வேண்டியதை முடித்து வருவேன்
என்றான். முதியவர் மெல்ல நகைத்திருக்க வேண்டும். அவர் முகத்தில் அடர்ந்திருந்த தாடி மீசைகளை தாண்டி அது லேசாக புலப்பட்டது.
என் கதையை கூற வேண்டியது ஒன்றுதான். இளம் வாலிபர்கள் அறிய வேண்டியது ஒன்றுதான். அறிந்து அவர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எச்சரிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் அறிந்து என்ன செய்ய போகிறீர்கள்? சீனத்து நாட்டிலே உங்கள் காதல் அனுபவம் எப்படி இருக்கிறதோ, காதலும் காமமும் இங்கு வெவ்வேறானவை. தெய்வ நம்பிக்கையின் அடிப்படையில் எழுபவை. அதனால் அவற்றை விளக்கிவிட்டு அல்லவா நான் உமக்கு எனது 30 வருட அனுபவத்தை கூற வேண்டும். இதுவரை எவரிடமும் கூறாத கதையை முன்பின் அறியா உம்மிடம் கூற வேண்டும் என்று என் உள்ளத்தின் உள்ளம் கூறுகிறது.
சீனத்து யாத்திரிகன் ஒரு கணம் பெரியவரை உற்று நோக்கினான். இவர் என்ன புத்தி சுவாதீனம் அற்றவரோ என்று கூட ஒரு கணம் எண்ணினார். அதற்குள் அந்த முதியவர்,
என் கதையை உங்களுக்குள் சொல்லத்தான் போகிறேன். நீங்கள் சீனத்து தூதுவர். உங்கள் நாடு சென்றவுடன் குறிப்புகள் எழுதுவீர். அப்போது என்னை பற்றி கட்டாயம் எழுதுவீர்கள் அல்லவா? அந்த குறிப்புகள் எத்தனை எத்தனையோ ஆண்டுகள் வரை அழியாதிருக்கும்
என்று கூறி கடகடவென்று நகைத்தார். அப்போது ஜல் ஜல் என்ற ஓசை எழுந்தது. அவர் கதை சொல்ல ஆயத்தமானார். வானத்தை பார்த்தார். வெண்மதி உச்சி வானை தாண்டி கீழே இறங்கி கொண்டிருந்தது. எங்கும் ஒரே அமைதி. தன்னிடம் களங்கம் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வின்றி வெண்மதி தன் கிரணங்களை தெளித்துக் கொண்டிருந்தான். கடலில் செல்லும் களத்துக்கு எச்சரிக்கையாக வழிகாட்டி கொண்டிருக்கும் கலங்கரை விளக்கத்தின் தூண் மீது தீயறிந்து கொண்டிருந்தது. சந்திரனின் நிலவில் செந்தியின் தழல் ஒளி பயங்கரமாக இருந்தாலும் அதிலே காக்கும் சக்தி இருந்தது. முதியவர் எழுந்தார். அவர் பார்வை இப்போது அருகே இருந்த சீனத்து வணிகர் மீது விழவில்லை. அவர் தன்னிடம் நெருங்கி தன் பூர்வ கதையை கேட்டதை மறந்தார். அவர் கண்கள் நெட்டு குத்தாய் எங்கோ விரித்து நோக்கினர். ஏதோ ஒருவித ஒளியை, ஓசையை, சப்தத்தை, உருவத்தை உற்று நோக்கினார்.
இதோ வருகிறேன், இதோ வருகிறேன்
என்று அவர் உதடுகள் முணுமுணுத்தன.
அவள் வந்து காத்திருப்பாள். அபூர்வ உணர்ச்சிகளை ஆடிக்காட்டுவாள். நான் போகிறேன், நான் போகிறேன்
என்று அந்த முதியவர் முணுமுணுத்தார். சீனத்து மணிகரை அவர் கவனிக்கவில்லை. அவருக்கு சொல்லுவதாக கூறிய கதையை பற்றி நினைக்கவில்லை. இளைஞர்களுக்கு லட்சியமாக தன் வாழ்க்கை அமையும் என்றோமே அதை விளக்கி கூற வேண்டாமா எனும் எண்ணம் அவருக்கு தோன்றவில்லை. ஓடினார், ஓடினார், ஏதோ ஒரு பொருளை பெற விழைபவர் போல் ஓடினார். சீனத்து மணிகன் திகைத்து நின்றார். அவரிடமிருந்து எவ்வளவோ அறிய எண்ணினோமே, இயலாது போயிற்று என்று வருந்தினார். அவர் கூறுவது போல் அவருடைய காதலி வந்து நிலவொளியில் ஆடுகின்றாளா? அவர் போன திசையை நோக்கி மெல்ல நடந்தார். மணலில் அவன் பாதங்கள் இதயத்தில் அமிழ்த்தும் எண்ணத்துக்கு ஒப்ப அழுந்தின. அந்த முதியவருக்குள்ள கலையார்வத்தை எண்ணி அவன் வியந்தான். அந்த நிலவின் ஒளியில் அவன் மகிஷாசுர மர்த்தினி மண்டபத்து சிற்பத்தை ஒருமுறை காண எண்ணம் கொண்டான். காலையில் மற்ற வணிகர்களுக்கு முதியவர் காட்டிய வழியை உத்தேசமாக மனத்தில் கொண்டு நடந்தான். தக்க பாதையில்லை, கொடியும் புதரும் வழியில் மண்டி கிடந்தன. சிறு வண்டுகள் தனிவித ஒளியை எழுப்பிய வண்ணம் இருந்தன. கலங்கரை தீப வெளிச்சம் வழிகாட்டி உதவி செய்தது. சீனத்து காலனி சரக் சரக் என்று ஒளிக்க அவன் நடந்து சென்ற போது பின்புறம் இருந்து அவனை யாரோ ஓட்டமும் நடையுமாக தொடர்வது போன்ற ஓசை கேட்டது. அவன் நின்றான், ஓசையும் ஓய்ந்தது. அவன் மீண்டும் நடந்தான், காலடி ஓசை கேட்டது. ஒரு காலத்தில் இந்த பட்டினத்தில் எத்தனை எத்தனையோ ராஜகுமாரர்கள் உழவியிருப்பர். அரசலும் குமாரிகள் தங்கள் பாதங்கள் சிவக்க நடந்து இந்த சிற்ப செல்வங்களை கண்டிருப்பர். அற்புதமான சிற்பங்களை பார்த்து அவற்றின் அழகை கண்டு ஒரு கணம் அவர்கள் தங்கள் அழகை விட அதிமேலான அழகை கண்டு பொறாமைப்பட்டிருப்பர். சிற்பத்தில் உள்ள எழில் மங்கையரின் தலையணி, ஆடை, ஆபரணம் முதலியவற்றை கண்டு மோகித்திருப்பர். இவனும் யுவதியுமாக அந்த சிற்பங்கள் ஒருவருக்கு ஒருவர் கடைக்கண்ணால் காதல் காவியம் பேசுவதை காணும் போது அவர்கள் நெஞ்சு விம்மும். உடலின் உணர்ச்சி தாங்காது அருகே தங்கள் காதலர் தான் இருக்கின்றாரோ என்று அவருடைய கை விரல்களோடு தங்கள் விரல்களை கோர்த்து இன்புற விரல்களை பற்றி அழுத்துவர். அது தோழியரின் கரங்களாக இருக்கும். தேவி என்று அவர்கள் குரல் கொடுக்கும் போது அவர்கள் முகம் வெட்கத்தாலும் கோபத்தாலும் சிவக்கும். பல நாட்டு கலைஞர்கள் அறிஞர்கள் வந்து இந்த கலை பூமியிலே கால்பதித்து மகிழ்ந்திருப்பர். அந்த மண்ணிலே இப்போது நாமும் நடக்கிறோம். சுதந்திரமாக நடக்கிறோம். உடன் தொந்தரவுக்கு எவரும் வராமல் நடக்கிறோம். நம் இஷ்டப்படி சிற்ப சௌந்தரியங்களை கண்டு மகிழ்வோம். நம் விருப்பப்படி இந்த இடத்திலேயே அலைந்து திரிவோம். அப்படி அலைந்து திரியும் போது ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக அந்த முதியவர் கூறினாரே, அந்த இடத்தை காண நேரிட்டாலும் நேரிடலாம். அதை அறிந்து வைத்திருப்பது மிக நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. அது கிடக்கட்டும். இப்படி தன்னந்தனியாய் செல்கின்றோமே, ஏதாவது விஷ ஜந்து இருந்தால், கொடிய விரோதி இருந்தால் இருக்கட்டுமே. நம் தோல் வலிமை எங்கே சென்றது? அவனை பின்தொடர்ந்து இப்போது யாரோ மிக நெருக்கமாக வருவது தெரிந்தது. அவர்கள் விடும் மூச்சு காற்றின் ஓசை கூட கேட்கிறதா? யாரது? சீனத்து வணிகன் திரும்பினான். சடை முடியும், மண்டை ஓடும், புலித்தோளும், கையில் திரிசூலமும் தரித்து இரண்டு பயங்கர காளாமுகர்கள் நின்று கொண்டு அவன் மீது பாய ஆயத்தமாக இருந்தார்கள். சீனத்து வணிகன் இது போன்ற திடீர் தாக்குதல்கள் பலவற்றை கண்டவர். ஒரு கணம் திகைத்து பின் வாங்குவது போல் பாவனை செய்து ஒரு காளாமுகர் மீது பாய்ந்து கீழே வீழ்த்தினான். மற்றவன் தன் முதுகின் மீது தாக்கி அமிழ்த்துவதற்குள் சற்றென்று நகர்ந்து முதலாம் அவன் கீழே வீழ்ந்து விடுமாறு செய்தான். சீனத்து யாத்திரியன் அப்பப்பா மிக்க பலசாலி. அவன் கொடுத்த முதல் குத்தை தாங்காமலே அந்த இரு காளாமுகர்களும் திகைத்து நிற்கையில் எங்கிருந்தோ மற்றொருவன் பாறையின் மீதிருந்து ஒருவித சைகை ஒளி எழுப்பவும் அவர்கள் அங்கிருந்து விரைந்து ஓடி மறைந்தனர். பாறையின் மீதிருந்து இறங்கியவர் தாம் முன்பே ஆனைமலை காடுகளில் சந்தித்தோமே அதே காளாமுகர்தான். அவர் குதித்து கீழே இறங்கி சீன யாத்திரிகன் முன் வந்து நின்றார். அந்த மங்கிய நிலவொளியில் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். சீன யாத்திரிகன் கரத்தை பற்ற அந்த காளாமுகர் முயன்ற போது சீன யாத்திரிகன் வெகு எளிதில் அந்த கரங்களை தட்டிவிட்டார். காளாமுகர் கடகடவென்று நகைத்தார். அதில் பயங்கரம் ஏதும் இல்லை. சிநேகிதன் ஒருவன் மற்றொரு நண்பனை பார்த்து நகைப்பது போன்றிருந்தது. ஏன் சொல்கிறாய்? உனக்கு திறமையிருந்தால் உன் பலத்தை காட்டு. கபாலிகர்களும் காளாமுகரும் பல்லவர் காலத்திலேயே தொண்டை மண்டலத்தில் இருந்து சென்று விட்டதாக கேள்விப்பட்டிருந்தேன். இந்த அமைதியான இடத்தில் என்ன செய்கிறீர்கள் என்று சிறந்த வண்ணம் கேட்டார். காளாமுகர் மீண்டும் நகைத்துவிட்டு, தங்களை போன்றவர்கள் வந்தால் அவர்களை வழிபறி செய்வதற்காகவே இப்போது நாங்கள் இருக்கிறோம் என்றார். அவர் இயற்கை குரலில் பேசவில்லை.
ரொம்பவும் நன்றாக இருக்கிறது. சோழ நாட்டில் கேள்வி முறையே கிடையாதா? அயல் ஆற்றினர் வந்தால் அவர்களுக்கு இதுதான் வரவேற்பா? ஆட்சி நடைபெறுகிறதா இல்லையா
என்று சினந்து சீனத்து யாத்திரிகன் வினவினார்.
இருந்தது, இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்தி இருந்தவரை இருந்தது. அவரது மகன் ஆதித்த கரிகாலன் இந்த பகுதியில் ஆட்சி புரிந்தவரை இருந்தது. அவன் இறந்தான். அவன் தம்பி எங்கோ கடல் கடந்து சென்றான்.
மூன்று ஆண்டுகளுக்குள் வருவதாக சென்றான். 10 ஆண்டுகள் மறைந்து விட்டன. சோழ நாடு என்று ஒன்று இருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைவே இல்லாமல் சென்று விட்டார். இந்த நாட்டை விட அந்த நாடுகள் இளவரசனுக்கு பிடித்தமாக இருக்கும். அங்கேயே கல்யாணம் செய்து கொண்டு சுக சௌக்கியமாக வாழ்கின்றான் போலும். உரிமையுடைய இளவரசனை மறந்துவிட்ட போது இந்த நாட்டின் மீது மற்றவர்களுக்கு என்ன கவலை? சைவர்களாலும் இந்த நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்ட முடியவில்லை. பௌத்தர்களும் சமணர்களும் நாட்டை விட்டே சென்று விட்டார்கள். நாங்கள் எங்கள் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறோம். ரணபத்ர காளியாம் எங்கள் தேவி பராசக்தியின் பெயரால் பாலாறு முதல் காவிரி ஆறு வரை மகத்தான சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறோம். அதற்கு உங்களை போன்றவர்களின் பொருளும் உயிரும் தேவை என்று கூறி காளமுகர் நகைத்தார். ஆனால் அதில் பயங்கரம் இல்லை. சீன யாத்திரிகன் சீறியெழுந்தார். என்ன கபாலிகர், காளமுகரின் ராஜ்யமா? ஒரு காலம் நான் அப்படி ஏற்பட விடமாட்டேன். என் உயிர் உள்ளவரை நான் முழு மூச்சோடு உங்களை பூண்டோட ஒழிக்க பாடுபடுவேன் என்று கர்ஜித்து அந்த காளமுகரின் முகத்தை நோக்கி முஷ்டியை மடக்கி குத்து ஒன்றால் தாக்க முயன்றார். மிகவும் சாமர்த்தியமாக காளமுகர் நகர்ந்து கொண்டு, சீனத்து பிள்ளையே, உமைக்கென்ன இத்தனை அக்கறை? திரும்பி வரும் இளவரசர் அருண்மொழி கூட இந்த நாட்டில் நடந்து போனவற்றையும் நடப்பவற்றையும் எண்ணி இவ்வளவு ஆத்திரப்பட மாட்டார் போலிருக்கிறதே என்று கேட்ட வண்ணம் சீனத்து யாத்திரிகன் தோள் மீது தன் கைகளை பதித்து, யாத்ரீகரே, போதும் உமது வேடம். உண்மை யாரென்று அறிவதற்காகவே இவ்வளவும் பேசினேன். இனியும் இப்படி மறைமுகமாக நாம் பேசி போனால் காரியங்கள் வேறு விதமாக மாறிவிடலாம் என்று கூறி நகைத்தார். அப்படியும் சீனத்து யாத்திரிகன் தன் சீற்றத்தை மாற்ற விரும்பாமல்,
ஐயா, கையை எடுங்கள். என் குத்துக்கு தப்ப இப்படி பேசுகின்றீர்களா? காளாமுகர்களின் நட்டகாசத்தை மன்னனிடம் நான் தெரிவித்து விடுவேன் என்ற பயத்தால் என்னை மாற்ற இப்படி பேசுகின்றீர்களா என்று கூறவும் காளாமுகர் அவன் அருகில் நெருங்கி,
ஐயா, கோபிக்காதீர்கள். தாங்கள் என்னதான் உடையை மாற்றிக்கொண்டாலும் உருவத்தை மாற்றிக்கொண்டாலும் தங்கள் கண்ணொளியை மறைக்க முடியவில்லையே இளவரசே. தங்களுக்கு இங்கே நேர்ந்த தொல்லைக்கு பொறுத்தருளுங்கள் இளவரசே. தங்களை ஏற்ற முறையில் வரவேற்காமல் தொந்த யுத்தத்தில் வரவேற்க நேர்ந்ததே இளவரசே, அதற்காக பொறுத்தருளுங்கள்
என்று கூறி காளாமுகர் சீனத்து யாத்திரிகனை அணைத்துக் கொண்டார். சீனத்து யாத்திரிகன் வடிவில் வந்த இளவரசன் அருள்மொழிவர்மன் பெரிதும் திகைத்தான். ஆ என்ற சொல் அவன் குரலில் நின்று வெளிவந்தது. எவரும் அடையாளம் காண முடியாத தன் தோற்றத்தை கண்டு கொண்ட இந்த காளாமுகர் யார்? திகைத்து நின்ற இளவரசரை நோக்கி காளாமுகர்,
என்னை இன்னும் இன்னார் என்று அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா இளவரசே என்று கேட்டார்.
அருள்மொழி தெரியாது என்பதாக தலையசைத்தான்.
தாங்களும் என்னை அறியவில்லை என்றால் நான் நிச்சயம் வெற்றி பெற்று விட்டேன். யாரும் கண்டுபிடிக்க முடியாவண்ணம் வேடமுடைந்துள்ள தாங்களே என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நான் தங்களை விட சாமர்த்தியசாலிதான்.
நீங்கள் கட்டிக்காரர் தான். நீங்கள் யார்?
ஐயா, தியாகேசர் மீது ஆணையாக காரிய முடியும் வரை எவரிடமும் தாங்கள் தெரிவிப்பதில்லை என்றால் கூறுகின்றேன்.
அது என்ன ஐயா, அற்பத்துக்கெல்லாம் ஆணை? என்னை அடையாளம் கண்டுகொண்டதற்காக உங்களை இன்னார் என்று நான் எவருக்கும் தெரிவிக்க கூடாதா?
விசித்திரமாயிருக்கிறதே.
வேடத்தை கலைக்க எனக்கு வெகு நேரமாகுமோ? காளாமுகர் நகைத்தார்.
இளவரசி, கடல் கடந்து சென்று வந்த பிறகு நீங்கள் 10 மடங்கு துணிவு பெற்றுவிட்டீர்கள். 10 மடங்கு வீரம் பெற்றுவிட்டீர்கள். இழுத்து போரில் காட்டிய பராக்கிரமத்தை விட 100 மடங்கு புஜபலம் பெற்றுவிட்டீர்கள். இளைய பிராட்டி உங்களை அனுப்பியது மிகவும் சரிதான். அவர்களை பலர் ஏசியது உண்டு.
இளைய பிராட்டி என்றவுடன் அருண்மொழியின் உடல் சிலிர்த்தது. அருமை தமக்கு யாரை காண துடிக்காமல் வீண் பொழுது போக்கிவிட்டோமே என்று கிளேசமுற்றவனாய்,
ஐயா, இதுவரை சொன்னவற்றிற்கு பொறுத்தருளுங்கள். என் தமக்கையார் எங்கே இருக்கின்றார்கள்? அவர்கள் நலமாயிருக்கின்றார்களா? என் தந்தை நலமோடு இருக்கின்றாரா? அவள் தஞ்சையில் இருக்கின்றாரா? நந்திபுரத்தில் இருக்கின்றாரா? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள்
என்ற காளாமுகரின் இரு கரங்களையும் பிடித்து குலுக்கியவர் கேட்டார். காளாமுகர் கண் சுமற்றியவாறு மேல நகைத்து,
இளவரசே, நான் கேட்டதற்கு மறுமொழி கூறவில்லை. ஒரு நொடியில் என் வேடத்தை கலைத்து இன்னார் என்று அறிந்து விடுவதாக கூறினீர்களே, அதுபோல நீங்கள் எப்படியாவது செய்து அறிந்து கொள்ளுங்கள்
என்று பொய்யாக கோபம் கொள்பவர் போல் நடித்தார். அருண்மொழி காளாமுகரை நெருங்கி, ஐயா ஐயா, இதுவரை என் அக்கையாரை பற்றி நினைக்கவில்லை. இப்போது அவர்கள் நினைவு வந்துவிட்டது. ஒரு கணம் கூட அவர்களை பற்றி என்னால் அறியாதிருக்க முடியாது என்று கூறினார்.
ஐயா, முதலிலேயே கூறிவிட்டேன். முதலில் நான் கேட்டுக்கொண்டது போல் என்னை இன்னார் என்று எவருக்கும் தெரிவிப்பதில்லை என்னும் உறுதி கொடுங்கள்.
அப்படியே உறுதி கூறுகின்றேன் ஐயா.
இளைய பிராட்டியாரிடம் கூட தாங்கள் கூறக்கூடாது.
கூற மாட்டேன்.
தங்கள் தேவியார் வானதியிடம் கூட சொல்லக்கூடாது.
வானது என்றவுடன் அருண்மொழியின் உள்ளத்தில் புத்துணர்ச்சி பிறந்தது. சீக்கிரமாக இளைய பிராட்டியாரை பற்றியும் வானதியை பற்றியும் அறிந்து கொள்ளும் பரபரப்பில்,
ஐயா ஐயா, எவரிடமும் கூற மாட்டேன் என்று உறுதி கூறிவிட்டு தாங்கள் முதலில் இன்னார் என்று தெரிவியுங்கள், பிறகு நான் கேட்டதற்கெல்லாம் மறுமொழி கூறுகின்றேன்
என்று கூறினார்.
காளாமுகர் அருண்மொழியை நோக்கியவாறு நகைத்தார். தன் தாடியை ஒருபுறமாக மெல்ல அவிழ்த்தார்.
ஆ, நீங்களா
என்று அருண்மொழி கூவினார்.
ஆம், நானேதான்.
என்னை இந்த வடிவில் காணுவதற்கு ஆச்சரியப்படுவீர்கள். ஆபத்தான வேளையில் இது போன்று நான் வேடமணிய நேரிட்டு விட்டது. இங்கு இனி தங்கியிருப்பதில் பலன் இல்லை. மிகவும் களைத்து போயிருப்பீர்கள். உடன் குதிரையேறி திருக்கழுக்குன்றம் செல்வோம். அங்கு யாத்ரீகர்கள் விடுதியில் தங்கி விவரமாக பேசுவோம் என்றார். அருண்மொழிக்கு மாமல்லபுரத்தை விட்டு வர மனம் இல்லை. அந்த முதியவரை பற்றி முழுவதும் அறியாமல் போகின்றோமே என்ற வருத்தம் இல்லாமலும் இல்லை. அதனோடு போர்க்களங்கள் ஏராளமாக சேகரிக்கப்படும் இடத்தை காண வேண்டும் என்ற பரபரப்பும் அவனிடம் இருந்தாலும், குதிரை மீது செல்லும் போது காளாமுகர் பேச தொடங்கியதும் சொன்ன முதல் செய்தியே அவனை திடுக்கிட செய்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.